نصفه أو انقص منه قليلا أو زد عليه.
சொல்லி முடிக்கும் பொழுது அல்லாஹ் கட்டளை இறக்குவான். வத்தகத அல்லாஹ், அதாவது அல்லாஹ் ரப்புல் வகையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்று வரை தவாப்பை முடித்து விட்டால் இவராக அலை இஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த மக்காமை இவராக என்று சொல்லக்கூடிய இடத்தில் இரண்டு ரக்காயத்துகள் சொல்லுவதை அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவாக ஆக்கினார்கள். அல்லாஹ் தனது புத்தகத்தில் இந்த சுன்னாவை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறானால் உமர் நினைத்தால் அல்லாஹ் அசரத்தை இறக்குவான். எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருந்திருக்கும்! இது மாத்திரமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களை பார்க்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு சட்டம் இருந்தது, அதாவது தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் நீங்க வருவதால் இருந்தால் போதும். يا ايها الذين امنوا لا تقربوا الصلاه وانتم سكارى بني السموغه தொழுகையினுடைய அந்த நெருக்கத்தில் மாத்திரம் நீங்கள் போதையாளியாக வரவேண்டாம். தொழுகையில்லாத மற்ற நேரங்களில் நீங்கள் மது அருந்தி கொள்ளலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ் வைத்திருந்தான். அல்லாஹ் தனது புத்தகத்தில் பேசுவார். இப்பொழுது உமரது அவர்கள் பேசுவார்கள், என்ன இந்த சமூகம் மது அருந்து கொண்டிருக்கிறது, என்ன இந்த கூட்டம் மது அருந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய நபித்தோழர்கள் எல்லாம் இந்த மதுவையை மூழ்கி இருக்கிறார்களே, இதை நாம் தடுக்க மாட்டோமா?
உங்களுக்கு நல்ல சிறப்பை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில்
இருக்கின்ற எல்லா பெண்களினுடைய சிறப்பை விட நபிக்கு ஒரு பெண்மணி மனைவியாக மாற வேண்டுமையானால் அல்லாஹ் அந்த பெண்மணியை தேர்ந்தெடுப்பான். நபிக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமையானால் அல்லாஹ் அந்த பெண்ணை விரும்பி இருப்பான். நபி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரேயானால் அந்த பெண்ணினுடைய மதிப்பும் கண்ணியமும் உயர்வாக இருக்கும். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன சந்தோஷமாக தனது நபிக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள், உமரே நீங்கள் உங்கள் மகளிடத்தில் திருமணம் முடிக்க கேட்டீர்கள். அன்றைய தினம் நான் மறுத்தேன், உண்மை சொல்கிறேன், உங்கள் மகளை திருமணம் முடிப்பதற்கு நான் மிக விரும்பிய ஒரு மனிதன். உங்களுடைய மகள் உங்களுக்கு மருமகனாக இருக்க வேண்டுமே. ஆனால் இந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் அவருடைய வரலாறுகளை பேசும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு உருவாக வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் பட்சத்தில், எனக்கு ஒரு உணர்வு என்னுடைய குடும்பத்தில் உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படும் பட்சத்தில், முழு உலகத்தில் ஒரு உணர்வு உருவாக மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உணர்வு எல்லாம் அவருடைய குடும்பத்தில் ஒரு ஆண்டே வேண்டுமே. ஆனால் எவ்வளவு மதிப்பு இருந்திருக்கும். அப்போது சித்திகளை எல்லாம் உஸ்மான் ரலி அல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக உங்களுடைய மகன் விதவையாக ஆன பொழுது அல்லாஹ் உங்களுடைய தூதர் உங்கள் மகனை திருமணம் முடிப்பதை விரும்பினார்கள், அதனால் தான் நாங்கள் இன்றைக்கு மறுத்தோம். இப்படி ரசூலுல்லாஹ் உதயத்தில் அவர்களுடைய மகனும் மனைவியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி உட்கார வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தங்கள் வறுமையை முன்னிறுத்தியவர்களாக தங்கள் கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி தீனார்களையும் திருவர்களையும் மனைவிகள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது உமர் ரலி அல்லாஹ் உள்ளே நுழைவார்கள், பேசுவார்கள். உமர் ரலி அல்லாஹ் தன் மகளை பார்த்து மற்ற நபியுடைய மனைவிகளை பார்த்து, நீங்கள் மாத்திரம் நம்பிக்கை கட்டுப்படாவிட்டால் உங்களை விட ஒரு சிறப்பான பெண்ணை அல்லாஹ் ரப்பனாகி இந்த நபிக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பார். நீங்கள் இந்த நபிக்கு தேவையில்லை, இந்த நபிதான் உங்களுக்கு தேவை. என் நபியை நீங்கள் உட்கார வைத்துக் கொண்டு அவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இப்படி பேசினவுடன் அல்லாஹ் நபியுடைய மனைவிக்கு வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் நபியை கொண்டு நபியுடைய மனைவிகளை தலாக்கிட வைத்து விட்டு
நடத்த போகிறீர்கள்,
யாருக்கு நீங்கள் ஜனாசாதுடைய இடத்தை போகிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானா இல்லையா, இஸ்தக்ஃபிர் ரசூலல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்தக்ஃபர்தலகும் அம்லம் தஸ்தக்ஃபிர் லகும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக பாவமன்னிப்பு கேட்காமல் இருந்ததால், பாவமன்னிப்பு கேட்காமல் இருந்தால் ஒன்றுதான் சத்ருகைனா அல்லாஹ், 70 முறை அந்த முனாஃபிக்கீங்களுக்காக நீங்க பாவமன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அந்த பாவமன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்கிறானே. நம்முடைய பரம எதிரி யா ரசூலல்லாஹ், இவனை விட மிகப்பெரிய ஒரு துரோகி இல்லை யா ரசூலல்லாஹ், எத்தனையோ யுத்தங்களில் நம்முடைய கருத்தை அறுத்தவன் யா ரசூலல்லாஹ், நமக்கு துரோகம் செய்தவன் யா ரசூலல்லாஹ், இவனையா நீங்க ஜனாசாத்துடைய நடத்த போகிறீர்கள், இவருக்காக நீங்க ஜனாசாத்துடைய நடத்த போகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உமரே உமரே, என்னுடைய சமூகத்தில் ஒரு முனாஃபி, என்னுடைய சமூகத்தில் ஒரு நயவஞ்சகன், முன்னால் செல்லும் பொழுது
பிரதிபலிக்கும் விதமாக உமரினுடைய சட்டத்தை பொறுத்து கொள்ளும் விதமாக உமரினுடைய சட்டத்தை உமர் ரலி அல்லாஹ் நினைத்து முடிப்பார், பேசி முடிப்பார், நல்ல அவசரத்தை இறக்குவார். பதிலினுடைய யுத்தம், நாம் பதிலினுடைய வரலாறு படித்தோம். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கைதிகளை எல்லாம் என்ன செய்யலாம் என்று சஹாபாக்களோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இந்த கைதிகளை நாம் என்ன செய்யலாம்? அத்தியாயம் விட்டு வசனம் 67 அல்லாஹ் பேசுவான். அப்பொழுது இந்த உம்மத்தினுடைய இறக்கத்திற்குரிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பேசுவார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் எல்லாம் நம் சொந்தம் இல்லையா? அவர்கள் எல்லாம் நம் உறவினர்கள் இல்லையா? அவர்கள் எல்லாம் நம் நெருக்கத்திற்குரியவர்கள் இல்லையா? ஆதலால் நாம் அவர்களிடத்தில் கொஞ்சம் காசுகளை வாங்கிவிட்டு மன்னித்து விடலாம், அவர்களை கொலை செய்ய வேண்டாம் யா ரசூலல்லாஹ். மன்னிக்கக்கூடிய பாவத்தை செய்யவில்லை, ஆதலால் உங்களுடைய குடும்பத்தை உங்கள் கையிலே வையுங்கள், எனது குடும்பத்தை என் கரத்தில் கொடுங்கள், அபூபக்கரின் குடும்பத்தை அவர் கரத்தில் கொடுங்கள், அலியுடைய குடும்பத்தை அவர் கரத்தில் கொடுங்கள். இப்படி இந்த ஒவ்வொரு கைதிகளும் அவரவர்களுடைய நெருக்கமான குடும்பத்தார்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இந்த பதவியினுடைய மைதானத்தில் மீண்டும் வாழ்களை கொண்டு தங்களுடைய குடும்பத்தை தாங்களே நடத்தும் இந்த கேள்விக்க கூட்டத்திற்கு புரிய வைப்போம். உலகத்தினுடைய பாசத்தை விட குடும்பத்தினுடைய நேசத்தை விட இமானிய பாசம் தான், இஸ்லாமிய சகோதரத்துவம் தான் எங்களுக்கு மேலானது என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் இந்த பதவியில் நாம் தெரிவிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இறக்க முடியவில்லை இல்லையா? இது ரொம்ப கடினமாக இருக்கும் உமரே, வேண்டாம் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையை ஏற்று காசம் வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் விடுதலை செய்வாங்க. அத்தியாயம் விட்டு வசனம் 67 அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான். ஆசைப்பட்டு அவரிடத்திலிருந்து வாங்கி அவரை விடுதலை செய்வதற்கு எந்த நபிக்கும் தகுதி இல்லை.
தன்னுடைய தாய் மாமாவுடைய கருத்து
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாருக்கு கீழே வருகிறது. அஹதுன் அஹ என்ற கோஷத்தோடு தன்னுடைய தாய் மாமாவினுடைய கழுத்தை வெட்டுகிறார். உங்களுடைய ஈமான்கள் எல்லாம் இந்த ஈமானுக்கு முன்னால் இருக்குகிறது. எம்முடைய ஈமான்கள் எல்லாம் இந்த ஈமானுக்கு முன்னால் ஓசி பார்த்தால் கருகு. இல்லை சகோதரிகளே, இல்லை சகோதரர்களே, என்னுடைய அல்லாஹ் ஒரு தாரியை அழகாக பேசுவார். உமர் உமர் உமருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? உமர் ரதி அல்லாஹ்வுடைய கால் தூசி அல்ல, உமர் ரதி அல்லாஹ் ஓட்டி செல்லக்கூடிய குதிரையுடைய கால் தூசிக்கு கூட தாரியாகிய நாங்கள் சமமாக மாட்டோமே. ஆனால் அதற்கு பின்னால் வந்த எங்களுடைய நிலை எங்கே இருக்கும்? இப்பொழுது உமர் ரதி அல்லாஹ் தியாக அனுபவர்கள் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் தியாக அனுபவர்கள் வாதித்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் கூட கிலாபத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சிறிய ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் மரணிக்கும் பொழுது எனக்கு பிறகு இந்த இடத்திற்கு வருவதற்கு தகுதியானவர் இந்த உமர் என்று சொன்னவுடன் எந்த சஹாபியும் அவர்களுடைய கருத்தில் உணரப்படவில்லை. உமர் ரதி அல்லாஹ் தான் என்று சொன்னவுடன் ஒரு சஹாபி கூட மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை. உமரை விட இவர் தகுதியானவர், உமரை விட இவர் அந்தஸ்தே உரியவர் என்று எந்த நபித்தோழரும் பேசவில்லை. எல்லா நபித்தோழர்களினுடைய ஆதரவோடி உமர் ரதி அல்லாஹ் அன்பவர்கள் ஹிஜ்ரி 13 ஆண்டு நுபுவத்தினுடைய அந்த நுபுவத்திற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு பிறகு 13 ஆண்டு இஸ்லாமிய ஹலீஃபாக்களில் 2வது ஹலீஃபாவாக ஆட்சிக்கு இறங்குகிறார்கள். இவர்களினுடைய ஆட்சிதான் இந்த ஆட்சியில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களினுடைய கரங்களை உயர்த்தினார். இந்த ஆட்சியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ரோமையும் பாரசீகத்தையும் என்னுடைய சமூகம் வெற்றிக்கொள்ளும் என்பதாக அஹ்சாபினுடைய யுத்தத்தில் அந்த கற்களை உடைக்கும் பொழுது உங்களே இதோ சிரியாவின் கோட்டையை பார்க்கிறேன், உங்களே பாரசீகத்தினுடைய கோட்டையை பார்க்கிறேன், ஷாமினுடைய வெள்ளை மாளிகையை பார்க்கிறேன் என்று எந்த ஒரு பாறையை உடைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அத்தனை முன்னறிவிப்புகளையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் நிறைவேற்றினார். இந்த உமர் ரதி அல்லாஹ்வுடைய ஆட்சியில் தான் எம்முடைய 2வது கிபலா, எம்முடைய 2வது புனித பள்ளிவாசல், எம்முடைய 2வது நாங்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களாக எந்த ஒரு கிபலாவை நோக்கி என்னுடைய நபியும் கபிலாம்பியா என் நபிக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் எந்த கிபலாவை முன்னோக்கி கொள்வார்களோ எந்த ஒரு கிபலாவுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் வெள்ளை யானைகளினுடைய கால்களில் மிதிப்பட்டு ஷஹீதான ஆண்டுகள் இந்த உம்மத்தினுடைய ராணுவ தளபதியாக நின்றவர் ஹாலிது பின் வலீத். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த ஹாலிது பின் வலீத் தலைமை ஏற்றதற்கு பிறகு எந்த யுத்தத்திலும் இஸ்லாமிய படை தோற்றதில்லை. இந்த ஹாலிது பின் வலீத் தலைமை ஏற்றதற்கு பிறகு லட்சக்கணக்கான எதிரிகளை எல்லாம், வெறும் ஆயிரக்கணக்கான நபித்தோழர்களை கொண்டு இந்த ஹாலிது பின் வலீத் அவருடைய எல்லாம் தயாராகவோ தன்னுடைய சிந்தனையா தன்னுடைய போர் தந்திரத்தால் எல்லா எதிரிகளையும் வெற்றி வீழ்த்தினார். ஒரு கட்டத்தில் மக்கள் எல்லாம் பேசுவார்கள், யார் படையினுடைய தளபதி? ஹாலிதா ஃபுதிஹாவா ஃபுதிஹாயா அல்லாஹ் வெற்றி கொண்டு தள்ளுவார். ஹாலிதா தோல்வி கிடையாது, ஹாலிதா வெற்றி சத்தியம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹாலிது வலீதுடைய வீரத்தை பார்த்து சொல்வார்கள், என்னுடைய சதைகள் எல்லாம் அப்படி திணித்துக் கொண்டிருக்கிறது. ஹாலிதுடைய வீரத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய வீரத்தை பார்த்தால் என் முடிகள் எல்லாம் அப்படி இருந்திருக்கிறது. உண்மையில் இவர் மனக்காரர் மனிதரா என்று எல்லாம் தீர்மானிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு உள்ள ஒரு சஹாபி, எதிரிகளுடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு எதிரிகளுடைய ராணுவ தளபதி கேட்பார், உண்மையில் உங்களுடைய தூதர் வானத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய வாளை என்று கருத்தில் கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு ஏன் அல்லாஹ்வுடைய வாள் என்று பெயர் வந்தது? ஏதோ வானத்தில் இருந்து உங்களுக்கு மாத்திரம் சிறப்பான ஒரு வாள் அல்லாஹ்வுடைய வாள் என்று கருத்தில் இருக்கிறதா? நீங்கள் தளபதியாக இருந்தால் எத்தனை திட்டம் போட்டாலும் எந்த திட்டமும் தோற்றுவிடுகிறதே, எந்த திட்டத்தை முடிவெடுத்திருக்கிறீர்களே என்று சொல்லும் பொழுது ஹாலிது வலீது சொல்வார்கள், இல்லை, என்னுடைய தூதர் என்னை புகழ்வதற்காக வேண்டி என்னை புகழ்வதற்காக நீ சொன்ன வார்த்தை தான், அல்லாஹ்வுடைய உரத்திலிருந்து எல்லாம் எனக்கு வாழ்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய வாழ்நின்றும் ஒரு வாழ் என்று புகழ்ந்தார்களே தவிர என்னுடைய வாழ் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ் தான், நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான் என்பதாக ஹாலிது வலீது எதிரியிருக்கிறது பேசுவார்கள். இந்த அளவுக்கு திறமையான நபித்தோழர், இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நபித்தோழர், அவர்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட நிர்வாக வாழ்க்கையில் எந்த நபித்தோழரும் ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியாது. தூய்மையான ஒரு மனிதர், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தூய்மை, தன்னுடைய சமூக வாழ்க்கையிலும் தூய்மை, அவர்களுடைய போராட்ட களத்தினுடைய தந்திரத்தினால் அல்லாஹ் வெற்றிகளை குறித்துக் கொண்டே இருந்தான். உமரை எல்லா தளபதியாக நியமிக்கவில்லை, இந்த உமரை விட கோடி 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 மடங்கு சிறப்பான அல்லாஹ்
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தின் முதல் வாசகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்.
இருக்கிறார்கள். அவர்களுடைய இடத்தில் உமர் ரலியல்லாஹு கலீபாவாக சஹாபாக்கள் நியமித்திருக்கிறார்கள். உமர் ஆகியோர் அவர் உங்களுக்கும் உங்கள் படைவீரருக்கும் செல்வி கொள்வது என்ன என்று சொன்னார். காலிபுல் வலிதை எல்லா பொறுப்பை விட்டும் தூக்க வேண்டும். எந்த தலைமை பொறுப்பும் அவர் கருத்தில் கொடுக்க கூடாது. அவர் ஒரு சாதாரண தொண்டராக நின்று கொண்டு முஸ்லிம் உம்மத்தை கொண்டு போராட வேண்டும். அதை வந்த மக்களுக்கும் மதீனாவுக்கு அவரை அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கடிதம் எழுதி இப்பொழுது அபு உபைதாவிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபு உபைதாவிடத்தில் சேர்க்குமாறு தன்னுடைய ஒரு நபி தோழருடைய கருத்தில் கொடுத்து அனுப்பி விடுவார்கள். இப்பொழுது பலஸ்தீனை எதிர்ப்பதற்காக வேண்டி, ரோமை எதிர்ப்பதற்காக வேண்டி, ஷாமை எதிர்ப்பதற்காக வேண்டி போராட்டத்தில் லட்சக்கணக்கான ரோமர்களினுடைய வீரர்களுக்கு முன்னால் காலிப் பின் வலீத் அவர்கள் வீரமாக போராடி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது கடிதத்தை சுமந்து வந்த அந்த ஒற்றர் சஹாபி அபு உபைதாவினுடைய கருத்தில் கொடுப்பார். அபு உபைதா அந்த கடிதத்தை படிப்பார்கள். அல்லாஹ் அவருடைய தூதரினுடைய முதல் ஹலீஃபா மரணித்து விட்டார். இப்பொழுது உமர் ஹலீஃபாவாக இருக்கிறார். உமரினுடைய முதல் சட்டமே காலிப் பின் வலீதை தூக்க வேண்டும், அந்த இடத்திலே நீங்கள் வர வேண்டும். உடனே அந்த கடிதத்தை கிழிப்பார்கள். இந்த செய்தியை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். இந்த இடத்தில் சொன்னால் குழப்பம் ஏற்படும். நீங்கள் உடனே மதீனாவிற்குள் கிளம்பி விடுங்கள். வாழ்க்கையினுடைய அந்த கூடாரத்தில் கூடாரத்திற்குள் அவர் கவசத்தை அளித்தவராக அடுத்த ஒரு படையை தயாரிப்பதற்காக வேண்டி பயிற்சி கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். தலைமையின் அடிப்படையில் இப்பொழுது அபு உபைதா அவர் காலிது பின் வலீதினுடைய அந்த கூடாரத்திற்குள் செல்வார்கள். காலிதே, காலிதே, என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்திருக்கிறார்கள். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு பதவியேற்றிருக்கிறார்கள். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு ஒரு சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். உங்களினுடைய இடத்தை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி விட்டு நான் உங்களினுடைய இடத்திற்கு வர வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். என்னிடத்தில் அந்த கடிதம் வந்திருக்கிறது என்று சொன்ன உடன் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார். என்ன கேட்டார்கள்? எந்த காரணத்திற்காக நீங்கள் உமரை தூக்கினார் என்று கேட்டார்களா? எந்த தப்பை உங்களுக்கு கண்டுபிடித்தார் என்று கேட்டார்களா? நிர்வாகத்தை கண்டுபிடித்தார் என்று கேட்டார்களா? நான் போராட்டங்களுக்கு எங்காவது தோல்வியை சந்தித்துக் கொடுத்திருக்கிறேனா என்று கேட்டார்களா? இப்பொழுது அபு உபைதா சொன்ன உடன் தன்னுடைய அந்த தலையின் மீது போடப்பட்டிருந்த அந்த இரும்பு கவசத்தை கீழே கரட்டி வைத்துவிட்டு அபு உபைதாவுடைய தலையை உத்தம் கொடுப்பார்கள். அபு உபைதாவே, அபு உபைதாவே, இந்த ஹாலிதை விட இந்த இடத்திலே நிற்பதற்கு மிக தகுதியானவர் நீங்கள் தான். காரணம் என்ன தெரியுமா? என்னை இஸ்லாத்தில் நீங்கள் தான் முந்தி சென்றீர்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய தூதர் சொர்க்கத்தை கொண்டு 10 நபித்தோழர்களுக்கு நச்சரித்து சொன்னார். அதிலே ஒரு நபித்தோழர் நீங்கள். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அமீனு ஹாதிஹி உம்மா, அமீனு ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்தில், இந்த உம்மத்தில் ஒட்டுமொத்த உம்மத்தில் நம்பிக்கைக்குரியவர் என்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை புகழ்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு பிறகு கலீபாவாக வருவதற்குண்டான அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இருக்கிறது. அபு உபைதா அவர்களே, உங்களுடைய இடத்தில் இத்தனை நாட்கள் நான் என்றதுதான் தவறு. அபு உபைதா அவர்களே, இந்த இடத்திற்கு தகுதியானவர் நீங்கள் தான். உமரிடத்திலே எழுதி சொல்லுங்கள், உமரிடத்திலே எழுதுங்கள். இந்த ஹாலிதும் அபு உபைதாவும் அல்லாஹ்வுடைய ஆணை வீரர்கள். ஹிஸ்புல்லாஹி வ ஹிஸ்பு ரசூலிஹி வ ஹிஸ்பு உமர் இப்னு கத்தாபி. அல்லாஹ்வுடைய ஆணை வீரர் இந்த ஹாலி, அவருடைய தூதருடைய ஆணை வீரர் இந்த ஹாலி, அந்த தூதரால் உருவாக்கப்பட்ட உமரினுடைய ராணுவ வீரர் இந்த ஹாலி. எந்த பொழுது ஆட்சியை விரும்பப்பட்டார்? நான் இந்த உமர் ரலியல்லாஹுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய பதவியை உங்களிடத்தில் தந்து விடுகிறேன். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பல முறை சந்தித்தார்கள். ஒரு முறை கூட ஹாலித் வலிதாவை மரணிக்கக்கூடிய வரை கிட்டத்தட்ட 8-9 வருஷம் எப்படிதான் ஒரு சாதாரண ஒரு தொண்டராக நின்று கொண்டு ஹாலித் வலிது போராடினார். அதற்கு பிறகு எந்த பொறுப்பையும் உமர்வதையெல்லாம் தாராளவர்கள் ஹாலித் வலிதுக்கு கொடுக்கவில்லை. ஹாலித் வலிது மரணித்தவுடன் உமர்வதையெல்லாம் தன் சஹாபாக்களை கூப்பிட்டு தாவரம் தாடையாக அறிவார்கள். அவர்களுடைய மற்றொரு பெயர் அபு சுலைமான் என்று சொல்ல சொல்லப்படும். அவரை நான் புரிந்ததை விட என்னுடைய தோழர் அபூபக்கர் அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறார். நான் அவரை பதவியில் இருந்து தூக்கினேன், நான் அவரை பதவியில் இருந்து தூக்கினேன். ஒரு முறை கூட என்னிடத்தில் அவர் கேட்கவில்லை, ஏன் என்னை பதவியில் இருந்து தூக்கினீர்கள், எந்த தவறை என்னிடத்தில் கண்டுபிடித்தீர்கள் என்று ஒரு முறை கூட என்னிடத்தில் அவர் கேட்கவில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று நான் சொல்கிறேன்.
ஏற்படுத்தினார்
இன்றைக்கு ஆட்சியாளர்களும் மனிதர்களும் ஒரு தூரத்தில் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவை என்று வந்தால் மனிதர்களுடைய காலை நக்குவதற்கு தயாராக இருக்கும் பொழுது, அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் மனிதர்களுடைய காலையில் விழுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது, அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மனிதர்கள் எந்த அடிப்படையில் செத்தார் என்ன, மனிதர்கள் எந்த அடிப்படையில் செத்துக் கொண்டு நாயினார் என்ன, அவர்கள் எல்லாம் மிருகத்தை போன்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் முன்னால் என்னுடைய உமரினுடைய அரசியலை பாருங்கள், என்னுடைய உமரினுடைய மனித பண்பை பாருங்கள், என்னுடைய இஸ்லாம் உருவாக்கிய இஸ்லாமிய கலீஃபாவை பாருங்கள். ஜும்மா நின்று கொண்டு பேசுகிறார், அப்போது ஒரு இழந்து நின்றிருக்கிறார், உமரே உஸ்குத்து ஹுதுபத்தன், உன்னுடைய ஹுதுபாவை நீ கொஞ்சம் நிப்பாட்டு, உஸ்குத்து யா உமர், கொஞ்சம் வாய் மூடு, கொஞ்சம் வாய் மூடு. என்ன காரணம் தெரியுமா? எனக்கு நீ வைத்துமாரில் இருந்து ஒரு துணியை கொடுத்தாய், அதே துணியை தான் உன் மகனுக்கும் கொடுத்தாய், அதே துணியை தான் நீ எடுத்தாய், இதோ அந்த துணியில் தான் நான் சட்டை செய்து போட்டிருக்கிறேன், அந்த சட்டையினுடைய அளவழிப்பா, ஆனால் எனக்கு எந்த அளவு துணி கொடுத்தாயோ அதே துணியை தான் நீ எடுத்தாய், ஆனால் என்னுடைய சட்டையினுடைய நீளத்தை விட உன்னுடைய சட்டையினுடைய நீளம் இருக்கிறது, இதற்கு பதில் சொல்லாமல் ஹுதுபாவை நீ தொடங்கக்கூடாது. அரசியல்வாதி காலத்தொட்டா தூக்கிறதுக்கு தயாராக்கான், என்னடா சமூகம், ஒரு அரசியல்வாதியுடைய காலை தொட்டா போதும் அவ்வளவுதான் இந்த சமூகம், அரசியல்வாதிகள் பயணிக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதிய முதல்வர் யாராக வேண்டுமையான நீங்கள் எல்லாம் மக்களுக்கு உழைக்கக்கூடியவரைத்தான் மக்களாக பார்த்து போட்ட பிச்சை என்பதை இந்த சமூகம் வரவேற்போம். என்ன நடந்தது? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் இப்னு உமர் இருந்திருக்கிறான், என்னுடைய தந்தை அதற்கு பதில் சொல்வதை விட நான் பதில் சொன்னால் சரியாக இருக்கும், என் தந்தை கொஞ்சம் நீளமான ஒரு மனிதர், உங்களுக்கு எந்த துணியை கொடுத்தாரோ அதே துணியை தான் என் தந்தையும் எடுத்தார், என் தந்தை நீளமாக இருந்ததினால் அவர்களுடைய தொப்புள் வரைக்கு கூட அந்த துணி பத்தவில்லை, ஆதலால் அவர்களுடைய மகனாகிய எனக்கும் வைத்துமாறு இருந்து அந்த துணியை தந்தாரா இல்லையா, என் தந்தையிடத்தில் போடுவதற்கு ஆடை இல்லாததினால் என்னுடைய துணியை நான் அன்பளிப்பாக கொடுத்தேன், அந்த துணியையும் ஜாயின் பண்ணி சேர்த்து இப்பொழுது சட்டை அணிந்திருக்கிறார், அதனால் தான் அது நீளமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த இளைஞன் பேசுவான், உங்களுடைய ஹுத்பாவை ஆரம்பிக்கலாம், உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், இதை போன்றுள்ள இளைஞர்கள் வாழக்கூடியவரை இந்த உமர் வலித்து வர மாட்டான். பதிவு செய்கிறார்கள், உமருடைய கால் தூசி மாத்திரம் அல்ல, என் உமர் ஓட்டிச் செல்லக்கூடிய குதிரையுடைய கால் தூசிக்கு கூட தகுதி இல்லாதவர்கள். இன்றைய ஆட்சியாளர்களினுடைய லட்சணம் என்ன? கோடி லட்சங்களுக்கு ஆடைகள் வாங்கி அந்த லட்சங்களினுடைய ஆடைகளில் தங்கள் பெயர்களை பதிவு செய்து முட்டாளான சமூகத்தில் கோழிகளுக்கு இன்றைக்கு ஏலமிடக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முன்னால் லட்சங்களுக்கு ஆடைகளை வாங்கி அதை ஆடையாக அனுபவித்து அந்த ஆடைகளை கோழிகளுக்கு லாபமாக சம்பாதித்து அரசியல் நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முன்னால் என்னுடைய அவர்களுடைய ஆட்சியை பாருங்கள். இமாம் தபாரானி பதிவு செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய உமருடைய அல்லாஹ் அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் நடத்தினார்கள், அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஆடையில் 12 ஓட்டைகளை நாங்கள் பார்த்தோம். ஆட்சியாளர் யார் என்னுடைய காலக்கடியில் ரோமும் பாரசீகமும் மாண்டு கடந்ததோ, யாரினுடைய காலக்கடியில் பஹ்ரைனினுடைய தங்கங்கள் எல்லாம் கொட்டப்பட்டதோ, அந்த ஆட்சியாளர்களுடைய ஆடையை பற்றி ஹதீஸில் பதிவு செய்யப்படும், எந்த அளவிற்கு அவர் ஆடை இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய ஆடையில் 12 ஒட்டுகளை நாங்கள் பார்த்தோம். அதில் சில ஒட்டுகளுக்கு சின்ன சின்ன துணிகளை கொண்டு தைத்திருந்தார், சில ஒட்டுகளுக்கு அவருக்கு துணி கிடைக்காததினால் நூல்களை கொண்டு இறுக்கமாக கெட்டி இருந்தார். இதுதான் எங்களுடைய ஆட்சி சகோதர சகோதரிகளே. பஹ்ரைனில் இருந்து இப்பொழுது கஸ்தூரிகள் கொண்டு வரப்படுகிறது. நீளத்தை பாருங்கள், உலகத்தில் எந்த ஒரு அரசியலுக்கு பின்னால் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோமோ, ஏன் எனக்கு என்று ஒரு உணர் இல்லையா, ஏன் எனக்கு என்று ஒரு ஹிலாபத் இல்லையா, என்னுடைய அந்த உணர்வினுடைய ஹிலாபத்தை பாருங்கள். இன்றைக்கு உலக சமூகத்தில் பேசலாம், நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் லஞ்சத்தை ஒழிப்போம், ஆனால் சத்தியம் என்று சொல்லலாம். இஸ்லாம் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் உருவான உங்களுடைய ஆட்சி வராமல் இந்த பூமியின் ஊழலையோ லஞ்சத்தையோ யாரால் ஒழிக்க முடியாது. காரணம், உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் ஊழலுக்கு எதிராக பேசலாம், உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் லஞ்சத்திற்கு எதிராக பேசலாம், ஆனால் இஸ்லாம் பேசுவதற்கு முன்னால் நடைமுறை காட்டிய சமூகம் உணர்வதை எல்லாம் அனுபவம். பஹ்ரைனிலிருந்து இன்றைக்கு கஸ்தூரிகள் உமரது எல்லா உடைய ஆட்சியில் கொண்டு வரப்படுகிறது. உமரது எல்லா அவனுடைய வீட்டினுடைய திண்டுகள் அந்த கஸ்தூரிகள் கொட்டப்படுகிறது. அப்பொழுது மனைவி கேட்கிறார்கள், ஆட்சி காலத்து எல்லா அவன்கா என்னுடைய கணவரே, என்னுடைய கணவரே, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ஆளை இந்த கஸ்தூரியை பங்கு வைப்பதற்கு நீங்கள் நியமிப்பீர்கள். அந்த ஆளை தள்ளுபடி செய்துவிட்டு நான் வேண்டுமே ஆனால் வைத்துமாளுக்காக வேண்டி இந்த கஸ்தூரிகளை பிரித்து தரட்டுமா? அப்பொழுது உணர்வதில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனது மனைவியே, எனது மனைவியே, நீ கஸ்தூரியை தொடுவாய், நீ கஸ்தூரியை தொடுவாய், நீ அதை பாக்கெட்டுகளில் பைகளில் நீ அருள் எழுதி போடுவாய். சகிகால சம்பவம். அப்பொழுது நீ அதை ஓந்து பார்த்துவிடலாம். சில நேரங்களில் அந்த கஸ்தூரியினுடைய மனத்தால் உன்னுடைய ஆடைகளை நீ தடவிவிடலாம். மனைவியே, நாளைக்கு மறுமை நீயும் நானும் அல்லாஹ் இடத்தில் மோந்து பார்த்ததற்காக வேண்டி, மனிதர்களினுடைய அந்த அமானத்தை தடவியதற்காக வேண்டி நாம் விசாரிக்கப்படுவோம் என்று சொன்ன பொழுது ஆத்திகாவது எல்லாம் அன்பா சொன்னார்கள், இதுதான் உங்களினுடைய வருத்தம் என்று சொன்னால், எனது கைகளில் துணியை கட்டி கொண்டு நான் பங்கு வைக்கிறேன். சமூகத்தினுடைய காசுகள், சமூகத்தினுடைய பொருளாதாரம், சமூகத்தினுடைய லட்சங்கள், இன்றைக்கு கோடிகளை ஊழல் செய்தவர்களை எல்லாம், இன்றைக்கு லட்சங்களின் லட்சக்கணக்கான கோடிகளை எல்லாம் தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி ஊழல் செய்துவிட்டு இன்றைக்கு வெளிநாட்டு பெண்களோடு இன்பம் அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கெல்லாம் இன்றைய ஆட்சியாளர்கள் விசாரித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இறக்கப்பட்டவர்களாக, பாசப்பட்டவர்களாக நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய நல்ல மக்களாக இல்லையா? ஆனால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு முன்னால் உணர்வதை எல்லாம் சொன்னார்கள். மனிதர்களினுடைய பங்கு வைப்போம், மனிதர்களினுடைய கஸ்தூரி மனித சமூகத்திற்கு தேவையான வைத்துள்ளார், அதை தொடுவதால் அதை நீ உணர்ந்து பார்த்து விடுவாய், அதை தொடுவதால் உன் வேலை தடவி விடுவாய். என் மனைவியே, என் மனைவியே, நாளைக்கு வருகிற அல்லாவிடத்தில் இதற்கு நாம் விசாரிக்கப்படுவோம். அத்திகாவது எல்லாம் வந்தா கைகளில் துணியை கட்டிக் கொண்டு அந்த கஸ்தூரியை பங்கு வைத்தார்கள் என்று உணர்வது எல்லாம் உடைய வரலாறுகளை பார்க்க முடியும். இதுதான் உமரினுடைய ஆட்சி. உமரது எல்லாவுக்கு முன்னால் இன்றைக்கு கோடிகளையும் லட்சங்களையும் ஒன்றுக்கும் உணவாத விளையாட்டுகளுக்கு எல்லாம் ஒதுக்கக்கூடிய சமூகத்திற்கு முன்னால் இந்தியாவில் 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையுடைய போட்டிக்கு வறுமைப்பட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய நிலைமை என்ன? இந்தியாவினுடைய நிலைமை என்ன? 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் கழிவறை இல்லாமல் நடு ரோட்டிலே கழிவறை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய நிலைமை என்ன? இந்தியாவிலேயே ஒரு ஏழ்மையான ஒரு கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்திற்கு பாராளுமன்றம் என்று பெயர் சொல்லப்படும். அந்த கட்டிடத்தை ஆட்சி செய்பவர்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஏழைகளை போன்று அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீயினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 40 பைசா. யார் இவர்களெல்லாம்? ஆட்சியாளர்கள். அந்த கட்டிடத்தில் ஒரு முழு கிளர்ச்சிக்கனுடைய விலை உணவு தெரியுமா? 26 ரூபாய் 50 பைசா. ரொம்ப ஏழைகளிலேயா இருக்கக்கூடிய ஏழைகளிலேயே, இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களிலேயே மிகப்பெரிய ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் அவர்களில்லையா? அந்த கட்டிடத்தில் ஒரு இட்லியினுடைய விலை உணவு தெரியுமா? 75 பைசா. அதை விட ஒரு தூய்மையான இட்லி இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளவு தூய்மையான மாம்பில் செய்யப்படக்கூடிய இட்லி. காரணம், ஆளக்கூடிய வர்க்கம் எல்லாம் ஏழை இல்லையா? ஆனால் நான் அந்த பாராளுமன்றத்தை தாண்டி வெளிக்கடையிலே ஒரு கிளர்ச்சிக்கனை கேட்டால் 600 ரூபாய் 500 ரூபாய். காரணம், இந்தியாவில் உள்ள எல்லோரும் மற்றவர்கள் எல்லாம் பணக்காரர்கள். இது இந்திய ஆட்சியாளர்களுடைய நிலைமை. இப்பொழுது வாருங்கள், உமருடைய அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு செல்லலாம். நான் இந்தியாவை உதாரணம் காட்டுவது என் தாய் வீட்டை தான் நான் உதாரணம் காட்ட முடியும், என்னுடைய குறையை காரணத்துக்கு தான் நான் பேச முடியும்.
உலகத்தினுடைய மற்ற நாடுகளை உதாரணம் காட்டுவதை விட என்னுடைய தாயினுடைய வீட்டிலே ஓட்டை இருக்கும் பொழுதே மற்றவர்களுடைய வீட்டினுடைய ஓட்டைகளை நான் காமிக்க வேண்டிய மற்ற ஓட்டைகளுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனது ஓட்டைகளை மூடியதற்கு பிறகு நான் மற்ற ஓட்டைகளின் பக்கமே கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த பணிவான பண்பினால் நான் உமரது எல்லாருடைய ஆட்சியையும் என்னுடைய தாய் வீட்டினுடைய நிலைமையையும் நான் உதாரணப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பதிவு செய்கிறார்கள், உமரது எல்லாம் தயாரானோ உமரது எல்லாம் தயாரானவர்கள் ஜும்மாவிலே பிரசங்கத்திற்காக ஏறுகிறார்கள். அப்படி ஏறும் பொழுது அவர்களுடைய வயிற்றிலிருந்து தற்கதி அந்த பசையுடைய கொடுமையினால் உமரது எல்லாருடைய ஆட்சியில் ஒரு எட்டு மாத காலம் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது. மலைகள் எல்லாம் நின்றுவிடும். எத்தனையோ சகாபாக தண்ணீர் இல்லாமல் பால் இல்லாமல் அப்படி கொத்து கொத்தாக அந்த வன்மையில் செத்துக் கொண்டிருக்கும் பொழுது உமரது எல்லாருடைய வரலாறு பாருங்கள். இப்பொழுது ஜும்மாவில் ஏறுகிறார்கள். பசியினுடைய கொடுமையினால் அவர்களுடைய மனைவி அவர்கள் ஜும்மாவிற்கு வருவதற்கு முன்னால் அவர்களுக்கு உணவுகளை வைக்கிறார். பசியின் கொடுமையினால் கத்தரி அந்த வயிற்றில் இருந்து சத்தம் வருகிறது. அப்பொழுது தன் வயிற்றை பார்த்து பேசுகிறார்கள், கத்தரி அவுலா கத்தரி, நீ சத்தமிட்டாலும் சரி சத்தம் இல்லாமல் இருந்தாலும் சரி நான் தூக்கி அவர்களுடைய மனைவி ஆத்திகாவது எல்லாம் என்றால் நம்முடைய கணவர் ஒரு வார காலம் சாப்பிட மறுக்கிறாரே என்ற பயத்தினால் அவர் இப்பொழுது பிரசங்கம் செய்ய போகிறார். அவருக்கு ஒரு ஆரோக்கியம் வேண்டும் என்ற ஒரு பாசத்தினால் கடிகளையும் சில ரொட்டி துண்டுகளையும் வைக்கும் பொழுது உமரது எல்லாரையும் தட்டி விடுவார்கள். தட்டி விட்டு சொல்வார்கள், நான் தூக்கி ஹத்தா எடுக்கிறா துஃபாரன் செய்யும் அத்திவிடாதிக்கும். உங்களினுடைய இந்த தேசத்தில் வாழக்கூடிய குழந்தைகளினுடைய நாவுகளில் இந்த உணவை ருசி பார்க்காத வரை இந்த உங்களுடைய நாவுகளில் இந்த உணவு ருசி பார்க்கப்படாது. இப்பொழுது மீன்பரில் ஏறுகிறார். சப்தம் விடுகிறது. பசியினுடைய கொடுமையினால் வயது கடக்கட என்று சப்தம் விடும். இதை உணர்ந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது வயிற்றை பார்த்து பேசுகிறார் உமருடையெல்லாம் மீன்பரில், நீ சப்தம் விட்டாலும் சரி சப்தம் விடாமல் இருந்தாலும் சரி என்னுடைய சமூகத்தினுடைய குழந்தைகள் இந்த ரொட்டி துண்டையும் இறைச்சியையும் சாப்பிடாத வரை இந்த உமரும் சாப்பிட மாட்டார். மட்டமான பேரித்த மரங்களை தவிர எந்த ஒரு உணவையும் இந்த உமர் உட்கொள்ள மாட்டார். இந்த உணவு என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய பெண்களையும் ருசி பார்க்கக்கூடிய வரை இந்த உமர் அந்த உணவுகளின் பக்கம் ருசி பார்க்க மாட்டார். உமருடையெல்லாம் அனுபவர்கள் ஆட்சி செய்த ஒரு சில கோடிக்கணக்கான சம்பவங்களில் ஒரு சில உதாரணமான சம்பவங்கள் சகோதர சகோதரிகளே. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த உலகத்தில் நீதிகள் மறுக்கப்பட்டுக் கொண்டு மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் மாநிலத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் இன்றைக்கு நீதிகள் பாகுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் உமரது இல்லாஹுடைய ஆட்சியில் எப்படிப்பட்ட ஒரு நீதியை செலுத்தினார்கள், மக்கள் மீது எந்த அளவிற்கு கவனம் செலுத்தினார்கள், இறுதியாக அவர்களுடைய மரணம் எப்படி நிகழ்ந்ததே, அந்த மரணத்தினுடைய நிகழ்வுகள் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். அக்கோல் கோடி வணக்கம். அஸ்தாஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்தாஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.